ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் முனிபுத்திரன்கிட்ட மகாசேனன் கேள்விகளை கேட்குறான். அதாவது அந்த கண்டமலைக்குள்ள எப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த யாக குதிரையும் உள்ளே கொண்டு போய் வைக்க முடிஞ்சுது அப்படின்னு. அப்போ உடனே என்ன சொல்கிறான்னா, இது வந்து பாவனா பலத்தினால் உண்டாகி இருக்கிறது, இந்த பாவனா பலத்தினால் உண்டாகி இருக்கிறத நானும் பார்க்கணும், அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் நேரில் அனுபவித்து தெரிஞ்சுக்கணும்னு மகாசேனன் கேட்குறான். உடனே இவரும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தை இந்த தூள உடலை கொண்டு காண முடியாது, அதனால் இந்த தூள உடலை இங்கேயே விட்டுட்டு என்னோட மனோமயமாட்டு நீங்கள் வந்து வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். மனோதேகத்தில் நான் எப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது. அப்போ இது எல்லாமே அறியாமையினால் நிகழறது அப்படிங்கிறத புரிஞ்சுன்ட்டு இவனே என்ன பண்ணிடுறான்னா, நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாத்திரத்தில்வேயே கையை பிடிச்சிண்டு கூட்டின்னு போய்ட்றான். கண்டமலைக்குள்ளே பிரவேசம் பண்ணிடுறான். அங்கே அநேகமான உலகங்கள். இது எப்படின்னா, இப்போ நாமளும் தூங்குகிறோம், தூங்கும்போது மனோமயத்தில் பலவிதமான உலகங்கள் நாம் அங்கே பார்க்குறோம். இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதுதான். தூங்குகிறோம், தூங்கின உடனவேயே நமக்கு கனவுகள் வருது. அந்த கனவில் இந்த உடம்பை நாம் தூக்கிட்டு போகிறது இல்லை, ஆனால் இந்த உடம்பு இல்லாமலவேயே நாம் சில காட்சிகளை பார்க்குறோம். அதாவது இந்த உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய, இந்த உடம்போடு கூடியதான கண்கள் இங்கேயே தான் இருக்குது, இந்த உடம்போடவையே தான் இருக்குது. இப்போ நம்ம தூங்கும் போது இந்த கண்ணை பிடுங்கிட்டு வேற எங்கேயாவது போய் ஒட்டின்ட்டு போய் எல்லாமே போய் பார்க்குறதா? இல்லை. ஆனால் பாருங்கள், அந்த கனவு உலகத்தில் நம்ம வேறு விதமான உலகங்களுக்குள்ளே நம்ம பிரவேசம் பண்ணுறோம். பலவிதமான காட்சிகளை நாம் அங்கே அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்போது இங்கே இந்த நிகழ்வு தான் இங்கே பேசப்படுறது. இதை நீங்கள் நல்ல தெளிவாட்டு புரிஞ்சுண்டா, இந்த கண்டமலை தரிசனத்தினுடைய போக்கு நல்ல தெளிவாட்டு புரியும். இப்போது இதுதான் இங்கே எந்த பிரயாணம் பண்ணுறது, உடம்பை விட்டுட்டு இங்கே மனம் மட்டும்தான் போகிறது. அப்போது இங்கே இந்த மனோமயத்தோடு உள்ள போகிறவனுக்கு அங்கே பலவிதமான காட்சிகளை எப்படி இந்த நிஜ உலகத்தில் இவங்க என்னெல்லாம் பார்த்தானோ பார்த்த அந்த விஷயங்களை எல்லாமே அங்கே பார்க்குறான். அங்கே எப்படி பார்க்குறான்னா, எல்லாமே அந்த முனிபுத்திர நாட்டு இருக்கிறத பார்க்குறான். இப்படி எல்லாமே அப்படி இருக்கிறத பார்த்து மலைச்சு போய் பிரமிச்சு நின்றுருக்கக்கூடிய நாழிகைக்குள்ளவையே இவன் சொல்லிடுறான், இவ்வளோ இந்த கொஞ்ச நேரம் நம்ம இங்கே உள்ளே வந்தோமே, இதுவே அங்கே பல வருடங்கள் போயிடுச்சு, இன்னும் ஒரு நாளைக்கு நாம் இங்கே தங்கியிருந்தோன்னு உண்டுமானா இன்னமும் பல வருடங்கள் கடந்திருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேவேயே உடனே எனக்கு அந்த உலகத்துக்கு போகணும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ராஜனுக்கு பயம் வந்து போயிடுச்சு. இப்போ நாம் எல்லாத்தையுமே இதுவரைக்கும் தெரியலை, இந்த பிரமிப்பில் மயதி மயங்கி நின்னவனுக்கு நாம் போகணுங்கக்கூடிய உணர்வு வந்த உடனேவேயே முனிபுத்திரன் ராஜனை அங்கேருந்து எழுப்பி தூக்கத்தில் தன்னுடைய இந்த ஒரு உடம்புக்குள்ள மனசை கொண்டு வந்து உடம்புக்குள்ள அந்த பிரஜையின் மூலமாட்டு இவனை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருந்து நிற்கிறான். இப்போ வெளி உலகத்தில் இருந்து, அதாவது கண்டமலையிலிருந்து வெளி உலகத்திற்கு வந்த இந்த மகாசேனன் தன்னுடைய கண்களையே நம்ப முடியாத அளவிற்கு வெளி உலகம் நிறைய மாற்றங்களை உட்படுத்தி இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஏன்னா அங்கே புதிய மரம் செடி கொடிகள் இருக்குது. சமவெளியாட்டு இவன் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விஷயங்கள் இங்கே இல்லை. நதி ஓடிக்கொண்டிருந்த இடங்களில் மலைகள் இருக்குது, மடுக்கள் இருக்குது, நீர் அருவிகள் எல்லாமே மாறி இருக்குது. விவசாயம் செய்யக்கூடிய புதிய ஒரு மக்களை பார்க்குறான். புதுசு புதுசாட்டு புதிய புதிய நீர்நிலைகளை பார்க்குறான். இப்படி எல்லா விஷயங்களும் உருமாற்றம் அடைந்திருப்பதை பார்த்து இவன் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அந்த முனிபுத்திரனை பார்த்து கேட்குறான், இது நாம் முன்பு இருந்த இடம் போல இது தெரியலையே, எல்லாமே மாறி போய் இருக்கு. இப்போ நாம் எங்கே இருக்கிறோங்கிறத நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்தணும்னு கேட்குறான். தூக்கத்தில் கனவுகளை கண்டுவிட்டான், பலவிதமான காட்சிகளை பார்த்தாச்சு. இப்போ இது யாருக்கும் ஒரு அனுபவம்னா, இந்த இடத்துல நான் போய் பார்த்தேன் அப்படிங்கக்கூடிய அனுபவம் அந்த கனவு ஞாபகத்தில் இருக்குது. இதுதான் இந்த விஷயங்கள் தான் இதில் இப்போ சொல்லப்பட வருது. இதுதான் அப்போ ஞாபகத்தில் நான் எதை நான் வச்சுருக்கிறேன்னா அந்தந்த விஷயங்களில் தான் என்னுடைய உலகங்கள் இங்கே பார்க்கப்படுறதுங்கிறது தான் இதில் சொல்லப்படுறது. இப்போ கனவில் நம்ம எப்படி நிறைய விஷயங்களை பார்த்து தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அந்த கனவுகள்லேருந்து நாம் விடுபட்டு முதல்ல நான் அப்படிங்கிறதோடு எழுந்திருந்து முதல்ல நாம் எங்கே படுத்திருக்கிறோங்கிறத நாம் முதல்ல சரி பார்த்துப்போம். ஏன்னா முதல்ல நாம் காட்டில் எங்கேயாவது ஓடின்னு இருந்திருப்போம், அல்லது அருவிகளில் குளிச்சுட்டு இருந்திருப்போம், அல்லது அந்த கனவுகளில் யாராவது நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி இந்த மாதிரியான நிகழ்வுகள் முன்பின் முரணான பலவிதமான நிகழ்வுகள் நம்மை வந்து அழுத்தும் பொழுது விழிச்ச உடனவேயே நமக்கு ஒரு ஆசுவாசம். என்ன, நாம் இப்போ சேஃபாட்டு இருக்கிறோம். கனவில் பார்த்த நான் அங்கே உள்ள விஷயங்கள் கனவு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால நான் அதனால் பாதிக்கப்படவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு வந்துடுறது இல்லையா. ஆனால் இங்கே நினைவில் நாம் டே டு டே காரியங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா கனவில் பார்த்த உலகம் வேறுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்கிறதுனால அதில் மதி மயங்கிறது இல்லை. அடுத்தது நினைவுலகத்தில் நாம் வந்து போயின்ட்டுருக்குறோம். இப்போது கனவில் பார்த்த உலகம் வேறையாட்டு இருக்குது, இப்போ நினைவில் பார்க்கக்கூடிய உலகம் வேறையாட்டு இருக்குது. இதுதான் இங்கே விஷயங்கள். இப்போது இந்த முனிபுத்திரன் கிட்டக்க மகாசேனன் வந்து கேட்குறான், இது முன்னாடி நாம் இருந்த இடம் மாதிரி இல்லையே, இப்போ புதுசாட்டி இருக்கிறதே, இப்போது நாம் எங்கே இருக்கிறோன்னு கேட்குறான். இப்போ இதை உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, தன்னுடைய தேகம் இருக்கிறது வரைக்கும் நினைவுலகத்தில் ஒரு உலகத்தை நாம் வந்து அனுபவிச்சுருக்கிறோம். 60 வயசு வரைக்கும் ஒரு தாத்தா சிதம்பரம் ஊரில் சிதம்பரம் நடராஜரை பார்த்து தரிசனம் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்திருக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ வச்சுக்குவோம். இப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் கோவிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவர் தன்னுடைய தேகத்தை விட்டாச்சு, திருப்பியும் அதே ஊரில் வெயே பிறக்கிறார். தேகத்தை அதே ஊரில் வெயே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த காலம் அந்த இடங்கள் எல்லாமே மாறுபட்டு தான் இருக்குது. இப்போது இதில் எப்படி கம்பேரிட்டிவிட்டின்னா, இதுக்கு 2000 வருடங்களுக்கு முன்னாடி அவர் இருந்த அதே இடம், 2000 வருடங்களுக்கு அப்புறமா அடுத்து ஒரு தேகத்தை எடுத்து அங்கே போய் பார்க்கும்போது அங்கே எல்லாமே மாறி இருக்குது. பல விதமான மொழிகளை பேசுகிறவங்க வந்துடுறாங்க, பல விதமான பாவனைகளோடு இருக்கிறாங்க, பழக்க வழக்கங்கள் வேறையாட்டு இருக்குது. முன்பு பார்த்துருந்த பாதை இப்போ இல்லை. இப்போ கோவிலுக்கு உள்ளே போகணுனாலே ரொம்ப நெருக்கடி, முன்னாடி ஃப்ரீயாட்டு இருந்தது இல்லையா. இப்படி பலவிதமான மாறுபாடுகளை இப்போ இவர்த்தர் வந்து பார்த்து வியப்படைஞ்சு, இப்போ 200 வருடங்களுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாமல் இங்கே இப்படியே பார்க்குறாருன்னு உண்டுமானால் அது அப்படியே போயிடும். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடங்கள் இப்படி இப்படி இருந்தது இங்கே கூடிய ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது நமக்குள்ளவையே ஒரு கம்பேரிட்டிவிட்டி வந்துடும். இதுக்கு முன்னாடி இருந்த இடங்கள் அப்போ இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்கே, இதுக்கு என்ன காரணம், இப்போ 2000 வருடம் கழிந்து நாம் இந்த ஒரு உடம்பை நாம் எடுத்துருக்குறோங்கிறதை ஏற்றுக்க முடியுமா? அப்போ இந்த 2000 வருடங்கள் நான் என்ன வாட்டி இருந்தேன் ஒரு கேள்வி வந்துடுது. அப்போ இந்த 2000 வருடங்களுக்கு இடையில் என்ன வாட்டி இருந்திருந்தேன், அது அப்போது இந்த மாற்றங்கள் எனக்கு ஏன் தெரியலை. ஏன்னா மாற்றங்கள் எப்படி நடக்குது, கிராஜுவலாக நடக்கிறது. ஆனால் இந்த கிராஜுவலாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னால் உணரப்படலை. முன்னாடி இருந்தது தெரியறது, ஆனால் இப்போ நான் இருக்கிறேங்கிறது தெரியறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி எப்படி ஆனதுங்கிறது எனக்கு அனுபவம் இல்லை. அப்போ இங்கே என்னது விஷயம்னா, அறியப்படக்கூடிய மனம் அங்கே என்னவாட்டு இருந்தது? அப்போ இந்த தேகத்துக்குள்ளே வந்து நான் அனுபவ பார்க்கறது ஒன்று, அப்போ இதுக்கு முன்னாடி நான் எதை அனுபவப்பட்டேனோ அந்த அனுபவப்பட்ட விஷயங்கள் இப்போ இருக்கிற விஷயங்களோட நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பொருத்தி பொருத்தி பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் சொல்லப்படக்கூடிய உண்மை என்னன்னா, 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு இப்படி மாறிப்போய் இருக்குங்கிறது தெரியறதுன்னா, இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இங்கே உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு, மாற்றங்களுக்கு உட்பட்டது. இது இன்னும் மாறணும்னு நினைக்கணும்னா அது எவ்வளோ முட்டாள்தனம். உலகம் மாறிண்டே தான் இருக்குது, ஆனால் நான் அதனோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அது தெரியலை. அப்போ இந்த அதனோட ட்ராவல் பண்ணுறத நான் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கும்போது தான் அது மாறுதல் ஆகிறது எனக்கு தெரியுது. அப்போ நான் என அந்த ஒரு கேப்பை தான் இங்கே யார் கொடுக்குறான்னா, இந்த முனிபுத்திரன் வந்து கொடுக்குறான். ஏன்னா அந்த ஒரு இடைவெளியை தான், இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இப்போ இப்படி இருந்ததுங்கிறத அனுபவபூர்வமாட்டு காட்டணும்னா அந்த கேப்பு தேவை. அதை காட்டி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வு. அப்போ இந்த நிகழ்வை வந்து இவன் அனுபவத்திலவையே பார்க்கறதுனால தான் இவனுக்கு அந்த கேள்வியே வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேனே, நேத்திக்கே அனுபவம் தானே நம்ம அங்கே வந்து இருந்தோம் தானே அவன் சொல்லியிருக்கிறான். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எல்லாமே மாறி போய் இருக்கிறதே, அப்போ இது எல்லாமே எப்படி மாறித்து? உண்மைக்குமே நாம் இருந்த இடம் இது தானா? அங்கே கூடிய ஒரு கேள்வியும் வந்துடுறது. இந்த ஒரு கேள்வி வந்ததுனால இப்போ வந்து முனிபுத்திரன் வந்து தெளிவுபடுத்துகிறான். நீ இப்போ நின்றுருக்கேவையா, இந்த இடம் பல 1000 ஆண்டுகள் கழிஞ்சிட்டதுனால மாறுதலுக்கு அடைந்து இது வேறு இடம் மாதிரி நமக்கு காட்சி அளிக்கிறதுன்னு சொல்கிறார். உலகத்தினுடைய இயல்பே மாறும் தன்மை கொண்டது தானே. அப்போ நாம் அந்த கண்டமலையை சுற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு கால இடைவெளியில் தான் இங்கே பல மாற்றங்கள் நடைபெற்றன அப்படின்னு சொல்கிறாரு. நாம் கண்டமலைக்குள்ளே போய் ஒரு நாள் கழிந்ததுக்கு இங்கே 12 வருடங்கள் போயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த உலகம் வேறு வேறாக காட்சியளிக்கிறதுன்னு சொல்கிறார். 12000 வருடங்கள் கழிந்து போயிடுச்சுன்னே சொல்லிட்டாரு. அதனால தான் இப்போ நீ பார்க்குற இல்லையா, இதெல்லாமே வேறு வேறான விவகாரங்கள், வேறு மொழிகள் பேசக்கூடியவங்க எல்லாரையுமே நீ பார்க்குற. இப்போ நீ துதி பண்ணின்னு இருந்தியே என்னுடைய தந்தை, அவர் அந்த இடம் இதோ இதுதான், இங்கே நின்று தான் நீங்கள் அவரை துதி பண்ணி நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவருக்கு பிரஜையை உருவாக்கி அவர் மூலமாட்டுத்தான் அவருடைய உத்தரவுப்படி தான் நீங்கள் கண்டமலைக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறான். இங்கிருந்து தான் நீர் அந்த கண்டமலையை பார்த்தீர், அதோ அந்த கண்டமலையை பாரும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுடைய அண்ணன் இருக்கான் இல்லையா சுஷேணன், அவனுடைய வம்சத்தில் 1000 தலைமுறைகள் இந்த ஆட்சிக்கு வந்து போயிடுச்சு. வங்க தேசத்தில் சுந்தரபுரிங்க கூடிய தேசத்தை தானே நீங்கள் ஆண்டு வந்துட்டு இருந்தீங்க. அந்த நகரம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆட்சி புரிந்த அந்த நகரம் இப்பொழுது வனமாட்டு கருக்கு வெறும் காடாட்டு மாறி போயிடுச்சு. உங்களுடைய அப்பா வழியில் வந்தவங்களில் வீரபாகுன்னு ஒரு பெயரில் ஒரு இருக்கிறவன் தான் இப்போ க்ஷிப்ரா நதிக்கரையில் இருக்கக்கூடிய மாளவ தேசத்தை ஆண்டு வருகிறான். அவருடைய வழிகளில் வேறு சிலர் தாமிரபரணி நதிக்கரையில் போய் திராவிட நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவேயே நீங்கள் ஆண்டு வந்த அந்த தேசம் முழுக்க இப்போ காடுகளாட்டு தான் இருக்குது. இதுதான் உலகத்தின் நிலையாமை, புரிஞ்சுக்கோப்பா, எதுவுமே நிலையானது இல்லைன்னு சொல்லி காட்டி கொடுக்குறார். இந்த உலகம் உனக்கு புதுசாட்டு தோன்று உனக்கு புதுசாட்டு தெரியறது இல்லையா, ஏன்னா இங்கே நீ ரொம்ப நாள் கழித்து நாம் இங்கே வந்துட்டோம். அந்த ரொம்ப வருஷம் எடுத்து 12000 வருஷம் கழித்து நீ இங்கே வந்து பார்க்குற, அதனால் உனக்கு இந்த உலகம் எல்லாம் புதுசாக உனக்கு தெரியறது. அதனால் இங்கே மலைகள், மடுக்கள், நதிகள், இருப்பிடங்கள் எல்லாமே வேற ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு எல்லாமே வேறையாட்டு இருக்குது. மலைகள் பள்ளத்தாக்குகளாட்டு காணப்படுகிறது, பள்ளங்கள் மேடாக காணப்படுகிறது, வறண்டு போயிருந்த நிலங்கள் எல்லாம் வளமான பூமியாக பார்க்குற, வளமாட்டு இருந்த செழிப்படைந்த பகுதிகள் எல்லாம் வறண்ட பாலைவனமாட்டு மாறி இருக்கு. கடினமான பாறைகள் இருந்த இடமெல்லாம் அழகான சமவெளிகளாட்டு இருக்கு. இப்படி இதுகள் எல்லாம் மாறி இருக்கிறதுனால நதிகளினுடைய ஓட்டமும் இந்த இடத்துல மாறி போய் இருக்கு. எதனால் இன்னமும் சில காலங்கள் மனிதர்கள் அதிகமாட்டு இந்த இடத்துல வாழ்ந்திருந்திருக்கிறாங்க, சில காலங்கள் இதே இடத்துல விலங்குகள் அதிகமாட்டு வாழ்ந்திருக்கு, சில காலங்களில் இதே இடத்துல பறவைகள் அதிகமாட்டு வாழ்ந்திருக்கு, இப்படி எல்லாமே மாறி மாறி இந்த இடத்துல வந்து போயிருக்கு. ஆனால் நீ இப்போ இருக்கிற இல்லையா, இந்த இடம் நாம் முன்னாடி இங்கே இருந்தோமே அதே இடத்துல தான் இப்போ நாம் இருக்கிறேன்னு சொல்லி அந்த முனிபுத்திரன் தெளிவுபடுத்துகிறான். உடனே இந்த அரசனுக்கு சோகம் வந்துடுத்து, மகாசேனனுக்கு உடனே மூர்ச்சையாயிடுறான். உடனே இந்த முனிபுத்திரன் மூர்ச்சையை தெளிவித்து அவங்கிருந்து தூக்கத்தில் இருந்து எழுந்திருந்தவன் மாதிரி எழுந்திருந்து உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டான், அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா தன்னுடைய அண்ணனையும் காணோம், தன்னுடைய அண்ணனினுடைய குழந்தைகளையும் காணோம், தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் நினச்சி எல்லாரும் போயிட்டாலே 12,000 வருடங்கள் கழிந்துடுத்து. அதனால் தன்னுடைய நிலையை எண்ணி அவன் விம்மி அழத் தொடங்குகிறான். இப்படி உறவினர்கள் ஒருவரை இழந்தாலே நமக்கு கவலையை தரும் இல்லையா. இந்த நிலையில் என்னுடைய அண்ணன் முதலான பல வம்சங்களை இழந்து நிற்கிற நான் எவ்வளவு மோசமாட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை எண்ணி மிகுந்த துயரத்தை அடைந்தான். ஏன்னா இப்போ அவன் போகணும்னு உண்டுமானா அவனுக்கு யார் கதி இருக்கா? இப்போ நான் தான் மகாசேனன்னு சொல்லிட்டு போனால் என்ன ப்ரூஃப்னு கேட்பாங்க இல்லையா. இவரை சொல்லிட்டார், உன்னுடைய வம்சாவளியில் க்ஷிப்ரா நதிக்கரையில் மாளவ தேசத்தை ஆண்டு வருகிறான்னு சொன்ன உடனே இவன் அங்கே போய் நான் தான் உன்னுடைய பாட்டனார் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவானா, என்ன ப்ரூஃப்னு கேட்பாங்க. ஏன்னா காலம் அந்தளவுக்கு மாறி போய் இருந்திருக்கு. இப்போ இவனுக்கு தனக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாமே இழந்து போயிட்டோம், நமக்குன்னு இனிமேல் யார் இருக்கிறா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு வந்துடுத்துன்னு உண்டுமானால் எல்லாமே போயிடுத்து, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி துக்கிச்சுண்டு அழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய பார்க்குறோம். இதெல்லாம் என்னத்தினால, எல்லாருக்கும் மேலே நித்தியமாட்டு இவை எல்லாம் இருக்குங்கிற கூடிய அபிமானத்தினால. இந்த அபிமானத்துக்கு என்ன காரணம், நான் தேகத்தை உடையவனாக இருக்கிறேன், என்னுடைய தேகத்தின் மேலே நான் வச்சிருக்கக்கூடிய அபிமானம் மற்ற தேகத்துக்கு மேலேயும் நான் வச்சிருக்கிறேன், அவ்வளவே தான். அப்போ இங்கே அபிமானம் தேகம் டு தேகம் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை இவரே தெளிவுபடுத்த போகிறார், இந்த முனிபுத்திரனே தெளிவுபடுத்த போகிறார். அப்போ இப்படி தன்னுடைய நிலையை எண்ணி துக்கத்தில் இருக்கக்கூடியவனை பார்த்து, அரசனே நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் உண்மைக்குமே ஒரு புத்திசாலி. ஏன்னா புத்திசாலிகள் எல்லாமே நடந்தவைகளை நினச்சி ஒரு நாள் கவலைப்படவே மாட்டார்கள். நீங்கள் சோகமாட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு இப்பொழுது இழந்து போன இந்த ஒரு உறவு மட்டுமே காரணம். என்ன உறவு? தன்னுடைய அண்ணன், அண்ணனுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவி மக்கள், தேசம் எல்லாம் போச்சு. இப்போ இதெல்லாம் தான் உங்களுடைய உறவுகள் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, இந்த உறவுகள் போயிடுத்தேன்னு நீங்கள் அழறீங்களே, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே, நீங்கள் இதே மாதிரி அரசவையில் இருந்திருக்கிறீங்க இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் உங்களுடைய தாத்தா பாட்டி முப்பாட்டன் இல்லையா, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அத்தை பலவிதமான சொத்துக்கள் இல்லையா, யார் யாருக்கு மேலெல்லாம் பிரியம் வச்சுருந்தோமோ அத்தனை பேரும் போயிருக்கிறாங்க. அவங்கள நினச்சி என்றைக்காவது நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறீர்களா? இதுக்கு முன்னாடி அந்த ஒரு நாளில் நினச்சி நாம் என்ன பண்ணுறோம், இறந்தவர்களுக்கு ஒரு நாள் வச்சுருக்குறோம், அந்த நாளை நினச்சி நாம் முன்னோர்களுக்கு நாம் படைக்கிறோம். அதுக்கப்புறம் ரொட்டீன் ஒர்க்கு நம்மளுக்கு தேவை இருக்கே, நம்ம போக்கில் அதுக்குள்ளே போயிடுறோம். ஒரு 10 நாளைக்கு அழுவோம் இறந்து போயிட்டோன்னு. அப்புறம் இப்படித்தானே தன்னுடைய தாத்தா பாட்டிகள் மரணிக்கும் போது, தன்னுடைய தாய் தகப்பன் மரணிக்கும் போது இப்படி தானே நடக்கும், இப்படி தானே நடந்திருக்கிறோம், இதையெல்லாம் கடந்து தானே நாம் வந்திருக்கிறோம். அப்போ இங்கே நாம் எது நாம் வந்து துக்கம்னு நினைக்கிறோம், தன்னுடைய தனக்கு எதெல்லாம் அபிமானத்தோடு இருக்கோ அது எல்லாம் தள்ளி போய் எடுத்ததுன்னா எனக்கு அது துக்கம்னு நினைக்கிறோம். இப்போ இப்படி நீங்கள் வந்து இது எல்லாமே உறவுகள் மட்டுமே என்னை விட்டு, இந்த உறவுகள் எல்லாமே இருந்தது, இந்த உறவுகள் போயிடுத்தேன்னு அழறையிலே, இதுக்கு முன்னாடி நீங்கள் நன்னா ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது, ராஜாவாட்டு நீங்கள் ஆட்சி புரிந்திருந்த காலத்தில் உங்களுடைய முப்பாட்டன் உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே காலமாக இருந்திருக்கிறாங்களே, அப்போ நீங்கள் அழுதீங்களா? அதை நினச்சி என்றைக்காவது நீங்கள் புலம்பியிருக்கிறீங்களா இத்தனை வருஷத்தில்? இல்லையே. இப்போ திடீர்னு இவங்க எல்லாமே போயிட்டாங்க, காலம் மாறிடுதுன்னு தெரிஞ்ச உடனே மட்டும்தானே உங்களுக்கு சோகம் வருது? அப்போ ஏன் அதை பற்றிலாம் ஏன் கவலைப்பட்டதாட்டு தெரியலை? அதோடு நம்ம என்ன சொல்கிறோம், என்னோட தாய் தந்தை வழியில் வந்த உறவுகள் எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால், இந்த உடம்போடு பூமியில் பிறக்கும் பொழுதே இந்த உடம்போல் என்னெல்லாம் இருக்குது, இந்த உடம்புக்குள்ள குடல் புழுக்கள் இருக்குது, பூச்சிகள் இருக்குது, நாடா புழுக்கள் எல்லாமே இருக்குது. அப்போ கண்ணுக்கு தெரியாத பலவிதமான கிருமிகள் எல்லாமே இந்த உடம்புக்குள்ள அத்தனையுமே வச்சுக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து தான் நாம் பிறக்கிறோம். அப்போ நான் என்றைக்காவது இந்த விஷயங்களை என்னுடைய உடம்போடு ஒட்டி பிறந்த இவைகளை எல்லாம் நினச்சி நான் என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறேங்களா? நாம் என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? அப்போ யாரோ ஒரு உறவினர்கள், இவர்கள் எல்லாமே தாய் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அப்படின்னு நினச்சி நான் கவலைப்பட்டேன்னா, என்னோடய உடம்போடு கூடியே இத்தனையும் வந்திருக்கிறது. அப்போ இதை நினச்சி நான் என்னைக்கு துக்கப்பட்டிருக்கிறேன்? இப்போ உண்மைக்குமையே யோசித்து பாருங்கள் ராஜனே, நீங்கள் யாருன்னு பாருங்கள். நீங்கள் இழந்ததாட்டு சொல்லப்படுறீங்களே உங்களுடைய உற்றார் உறவினர்கள்னு, இவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. இப்போ நீங்கள் இந்த உடம்பா அல்லது இந்த உடம்பிலிருந்து வேறான ஒருத்தரான பாருங்க. ஏன்னா நீங்கள் இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உடம்போடு கூட இருக்கக்கூடிய இந்த மூத்திரம் மலம் சளி முடி நகம்னு சொல்லி இது எல்லாம் எப்போதும் நம்மளுக்கு நாசம் அடைஞ்சிட்டே தான் வருது. அப்போ இது எல்லாமே இந்த உடம்போடு சேர்ந்து இருந்தவைகள் தான். அப்போது இந்த இவைகள் ஏன்னா நகம் வளர்ந்ததுன்னா வெட்டி போட்டுறோம், முடி டிஸ்டபன்ஸாகவே இருக்குது, சளி ரொம்ப நல்லா இருக்குது, என்னோடய உடம்போடவையே இருக்குதுன்னு சொல்லிட்டு சளியை நாம் வந்து போற்றி பாதுகாக்கிறோமா? மலமூத்திரங்கள் எல்லாமே வெளியில் போகலைன்னு உண்டுமானா பெரிய அவஸ்தையாகிடுறது, உண்மைதானே? அப்போ இது எல்லாமே நாசம் மாட்டு உங்களுக்கு போகிறதே, இதெல்லாம் உங்களுக்கு பெரிசாக தெரியலையா? அப்போது உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு வேறாக இருக்கக்கூடிய உறவுகளை மட்டும் எப்படி உங்களுடைய சொந்தம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி அந்த சொந்த பந்தங்கள் உடம்பு எடுத்து வந்தபோது அவர்களினுடைய உடல் இந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு உணவை உண்டு வளர்ந்து வந்தது போலவேயே இல்லையா, உடம்பை உண்டு அது தேகம் வளர்றது. அது யார்கிட்ட கேட்டு வளர்றது? நான் குழந்தையாட்டே இருந்தால் எனக்கு நன்னா தான் இருந்தது, எல்லாருமே தூக்கி வச்சு கொஞ்சின்ருப்பா, ஏன்னா அழுதா போதும் அவளே கொண்டு வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுருவா, கையால் எடுத்து சாப்பிடணுங்க கூடிய கஷ்டம் கூட இல்லை. அந்த குழந்தைத்தனமான உணர்வுகளில் யாரையும் பிரித்து பார்க்கக்கூடிய பேதம் இல்லை. என்னை அடித்தவங்க கிட்டக்கவேயே அவங்க திருப்பி என்னை கொஞ்சி பேசினா நானே சிரிச்சிடுறேன், எவ்வளவு ஒரு அழகான ஒரு காலம் அது. ஆனால் இந்த ஒரு உடம்பு யாரை கேட்டு வளர்ந்தது? என்னை கேட்டு வளர்ந்துதா? நான் இத்தனை வயசில் தான் நான் வளரணும் அப்படின்னு இங்கே ஏதாவது ஒரு கணக்கு போட்டு நம்ம வளரணுங்கிறத வச்சுக்க முடியுமா என்ன? முடியாது. அப்போது இங்கே சாப்பாடை சாப்பிட்டு அது வளர்ந்து தானாகவேயே வளர்ந்து அதுவே வந்தது போலவேயே திரும்ப அது மண்ணுக்கே உணவாட்டு போயிடுச்சு. ஆனால் அவர்கள் மண்ணினால் ஆன இந்த உடலை இழந்துட்டாலும் அவர்களினுடைய உடம்பை இயக்கிய இறைவனுடைய அம்சமாட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சேதனம் எப்போதும் எங்கும் நீக்கமர நிறைஞ்சுதானே இருக்கு. அந்த வகையில் பார்க்க போனா நீர் இந்த உடல் இல்லையே. அப்ப நீர் யாருன்னு கேட்டீர்னா, நீர் இந்த ஆகாயம் போன்ற அழிவே இல்லாத ஆத்மா. அந்த ஆத்மாவைத்தான் நீங்கள் இந்த உடலாட்டு பாவிச்சுக்கிறீங்க, அபிமானம் வச்சுக்கிறீங்க. இந்த ஆத்மாவைத்தான் இந்த ஒரு உடம்புன்னு எடுத்துக்கிறதுனால தான் இந்த உடம்பை நினச்சி, இந்த உடம்பினுடைய அழிவை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க. ஏன்னா இங்கே ஒற்றார் உறவினர்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பேர், அது எல்லாமே ஒரு உடம்பு தான். அந்த ஒரு உடம்புக்கு தான் நீங்கள் சொந்தம்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு உடம்பு போனதை நினச்சி தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது போனால் என்ன, போகட்டுமே அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்னோட ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, என் இப்படி என்னுடைய ட்ரெஸ்ஸு எப்படி என்னிலிருந்து வேறாக இருக்குது, அப்போது அதை நான் எப்படி பார்க்குறேன், என்னுடையது இங்கே கூடிய பாவனையில் தான் பார்க்குறேனே தவிர அந்த ட்ரெஸ்ஸு நான் அப்படின்னு சொல்கிறேன்னா, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிடுச்சு நான் கிழிஞ்சிட்டேன்னு சொல்கிறேன்னா சொல்கிறது இல்லையே. என்னுடைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகிறது, அப்போது இந்த ட்ரெஸ்ஸு என்னிலிருந்து வேறாக இருக்கிறதுனால நான் அது என்ன பாவனை பண்ணிக்கிறேன், என்னுடையதுன்னு பாவனை பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே முக்கியம் என்னதுன்னா அந்த பாவனை தான் இங்கே முக்கியம். என்னுடையது இங்கே கூடிய ஒரு பாவனையில் தான் சொல்கிறேனே தவிர அதை நான் அப்படின்னு சொல்கிறதில்ல. அதே மாதிரி தான் இந்த உடம்பு உங்கள்கிட்டேருந்து வேறையாட்டு இருக்கிறதுனால தான் அதை நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய கண், என்னுடைய மூக்கு, என்னுடைய வயிறு, என்னுடைய உணவு, என்னுடைய மூச்சு எல்லாம் சொல்கிறேன்ல. இப்படி எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்க்குறேன். எப்படி இங்கே என்னுடையதுங்கிறது எல்லாமே எனக்கு வேறையாட்டு இருக்கிறதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இதை எனக்கு நல்லாவேயே புரியுது தானே. என்னிலிருந்து வேறாக இருக்கிறதத்தான் என்னுடையதுன்னு சொல்கிறேன். இப்போ என்னுடைய கையை நான் வந்து இந்த கை நான் வலிக்கிறேன்னு சொல்ல முடியுமா, சொல்ல மாட்டோம். நான் வலிக்கிறேன்னு என்னைக்கு எதை சொல்கிறோம், எனக்கு தலை வலிக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த தலை வேறையாட்டு இருக்கிறதுனால இந்த தலை வலிக்கிறத நான் எப்படி பாவனை பண்ணிக்கிறேன், எனக்குன்னு பாவனை பண்ணிக்கிறேன். இதுதான் வித்தியாசம். எனக்கு கை வலிக்கிறது, இந்த கை என்னுடைய கை, இந்த கை வலிக்கிறதுனால இது என்ன பாவனை, இது நானாட்ட பாவனை பண்ணிக்கிறேன் நீங்க. அப்போ இங்கே எல்லாமே பாவனையினால தான் நடக்கிறது. இப்படி நீங்கள் பிரித்து வச்சு பார்த்துட்டீங்க இல்லையா, இப்போ பாருங்க. இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா, நீர் வந்து இந்த ஒரு உடம்பா, பிராணனா, மனமா, கையா, காலா, எது உங்களுடைய சொரூபம் இப்படின்னு ராஜாவை பார்த்து இந்த முனிக்குமாரன் வந்து இத்தனை கேள்விகளை கேட்டான். ஏற்கனவேயே இங்கே எல்லாரும் போயிட்டாலே இங்கே கூடிய ஒரு துக்கத்தில் இருந்தான் இந்த அரசன். இப்படி வந்த இந்த ஒரு கேள்விகள்னால ரொம்பவே சந்தேகம் வந்து போயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் உண்மையான சந்தேகம் என்ன, நான் யாருன்னு எந்த விதத்துலையுமே எனக்கு தெரியலை. ஏன்னா என்னுடைய சுபாவத்தினுடைய காரணமாட்டு தான் நான் கவலைப்படுறேனே தவிர அதனுடைய காரணம், உண்மையான காரணம் எனக்கு புலப்படவே இல்லை. அதனால் நான் உங்களை சரணடைஞ்சிட்டேன்ப்பா, ஏன்னா எனக்கு தெரியலையே. பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம், உறவுகளில் யார் இழந்து போனாலும் கவலைப்படுறது ஒரு இயல்பு. இதுக்கு காரணம் அவர்கள் ஆத்மாவை அறிந்தவர்கள் இல்லை. அப்போ தனக்கு வேண்டிய உறவுகளை தவிர்த்து மற்றவர்களை கண்டு நான் துக்கப்படுறேன்னா, இப்போது எனக்கு என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய மாமன், என்னுடைய நண்பன், என்னுடைய நண்பி, என்னுடைய குழந்தை, என்னுடைய சொத்து இதெல்லாம் நாசமாயிடுதுன்னா, அல்லது இதுக்கெல்லாம் ஒரு அழிவு வந்ததுன்னு வரும்போது அதை என்னால் ஏற்றுக்க முடியறதில்ல. இப்போது இதுக மட்டும்தான் நான் வந்து பார்க்குறேன்னா, ஆனால் இதே பாவனையில் எனக்கு இன்னொருத்தருக்குன்னு வரும்போது நான் என்ன சொல்கிறேன், பரவாயில்ல பரவாயில்ல இது எல்லாமே சகஜம்தான் சொல்லி நானே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிடுறேனே. ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் இதெல்லாம் நல்லா பார்க்க முடியும். வேலையில் கூட வேலை பார்க்குறார், பார்க்குறவரனுடைய தகப்பன் இறந்து போயிட்டார்னு வச்சுக்குவோம், துஷ்டி கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. அங்கே போயிட்டு, ஆமாம்ப்பா அப்பா உனக்கு இவ்வளோ நாள் நல்ல காரியங்கள் எல்லாமே பண்ணினார், எல்லாமே வாஸ்தவம் தான், அதனால் என்ன உனக்கு எல்லாமே நல்லபடியாட்டு தானே பண்ணி கொடுத்துருக்கிறார், அவர் பண்ணின நல்ல காரியங்கள் எல்லாத்தையுமே நினச்சிக்கோ, மேலே இருந்து அவர் உன்னை பார்த்துட்டே இருக்கிறார். ஆறுதல் இப்படி தான் போய் சொல்லுவான், அதனால் நீ எதுக்குமே கவலைப்படாதே, இனிமேல் உனக்கு எல்லா காரியத்தையும் உங்கள் அப்பாவே சரி பண்ணி கொடுப்பார்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வருவான். அதனால் துக்கப்பட்டுட்டே இருக்காதே, இதெல்லாம் நினச்சி அழுதுன்னு இருக்கக்கூடாது. உடம்புன்னு வந்ததுன்னா உடம்பு எடுத்துட்டோம் இல்லையா, பிறப்புன்னு ஒன்று வந்ததுன்னா இறப்புன்னு ஒன்று வந்து தான் தீரும்னு அங்கே தத்துவம் பேசுவான். இங்கே தன்னுடைய தகப்பனார் போயிட்டார்னு வரும்போது தான் தெரியும், என்னுடைய அப்பா போயிட்டாரேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்து அதை ஒரு மாதத்துக்கும் கொண்டாடின்னு இருப்பான். இன்றைக்கே நிறைய பேரை நானே பார்க்குறேன், எப்படி ஃபோட்டோ எடுத்து மாட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா நீ போயிட்டியே, அப்பா நீ இருந்தானாக்கா நான் தானே ஊட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஊட்டி கொடுக்கறது, இந்த ஃபோட்டோவில் அப்படி ஒரு பாவனையை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது, நினச்சி பாருங்கள். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அறியாமை, இது எல்லாமே என்னத்தினால, இந்த உடம்பின் மேலே வச்சுருக்கக்கூடிய அபிமானம் தான் காரணம். அப்போ நாம் இதுக்கு முன்னாடி அங்கே போய் பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா இறப்புன்னு ஒன்று வந்ததுன்னு நாம் சொன்னோமே, இப்போ நாம் அப்படி நடந்துக்கிறோமான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் தன்னை கேட்கணும். ஆனால் இங்கே யாரும் தன்னை பார்க்குறதுக்கு தயாராகவே இல்லை, எல்லாருடைய ஃபோக்கஸும் வெளியில் தான் இருக்குது. எப்படி இந்த புறக்கண்கள் வெளியில் உள்ள விஷயங்களை பார்க்குறதோ இப்படியே பார்த்து பார்த்து பழகி போனதுனால இந்த கண் எப்படி புற விஷயங்களில் நாட்டம் கொள்கிறதோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே தான் போயின்னு இருக்கிறோமே தவிர, இங்கே தான் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய மனசு எப்படி இருக்குங்கிறத தன்னை பற்றிய சிந்தனை இல்லவே இல்லை. அதை உத்தேசிச்சே தான் இந்த மகாசேனா அந்த முனிபுத்திரன்கிட்டக்க இந்த கேள்விகளை கேட்குறான். ஏன்னா தனக்கு வேண்டிய உறவுகளை தவிர்த்து வேறாக உள்ள மற்றவர்களை கண்டு கவலைப்படுவது நாம் இல்லையே வழக்கத்தில், அதனால் இதுக்கு காரணம் என்னன்னு நீங்களே தான் எனக்கு தெளிவுபடுத்தி சொல்லணும்னு சொல்லிடுறான். இப்போ சொன்ன உடனேவே முனிபுத்திரன் விளக்க ஆரம்பிக்கிறான். இந்த மகாசக்தியினுடைய திரிபுரையினுடைய மாயையினால்தான் மக்கள் அனைவரும் மோகமடைந்து அறியாமையினாலேயே எல்லோரும் எப்பொழுதுமேயே கவலைப்பட்டு கொண்டு இருப்பதாக இருக்கிறார்கள். ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளாத வரையில் அவர்களிடத்துல அறியாமையும் சோகமும் எப்போதுமே இருக்கும்னு சொல்லிடுறார். இப்போ கனவுல பார்க்கக்கூடியவன் கனவுல வரக்கூடிய துயரங்களை நினைத்து அதை உண்மைன்னு நம்பி கவலைப்படுறான். இப்போ கனவு முடிஞ்சு தூக்கத்துல இருந்து கலைஞ்சதுக்கு அப்புறமா கட்டில்ல நாம படுத்திருக்கிறோம்ங்கிறத பார்த்த உடனேவேயே அவனுக்கு நாம இவ்வளவு நேரமா கவலைப்பட்டது எல்லாமே ஒரு வீண் அப்படின்னு நினச்சி அவன் வந்து தெளிவுபடுத்திக்கிறான். அதே மாதிரி ஒரு மாயாஜால வித்தைக்காரன் மாயையினால் உருவாக்கின ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறவன் அது ஒரு வித்தை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த பயத்தில் இருந்து விடுபடுறான் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நிலைகள்லையுமேயே கவலைப்பட்டு பயந்தவன் அதை உண்மை நிலை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருந்து வெளிப்பட்டு இயல்பாக இன்பத்தோடு இருக்கிறான். அதே மாதிரி தான் ஆத்மாவை அறிந்து கொண்டவன் இது மாயையின் விளையாட்டுங்கிறத தெரிஞ்சு அவன் ஒரு நாளுமே வருத்தப்படுவதே இல்லை ராஜகுமாரான்னு சொல்றான். அப்ப அதனால இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது தெரியுமா? ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து மாயையை கடந்து ஆத்மானுபவத்தில் எப்போதுமே நிலைத்தழைத்து அந்த மோகத்தினால் வரும் சோகத்தை நீங்கள் ஒழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்படி சொன்ன மாத்திரத்திலவேயே புரிஞ்சிட்டா தான் பிரச்சனையே இல்லையே. இப்போது குருநாதர் கிட்டக்க போய் நான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன், இந்த துக்கத்திலிருந்து சம்சார துக்கத்தில் இருந்து எனக்கு மோக்ஷ கதியை எனக்கு காட்டி கொடுங்கள்னு கேட்குறோம், அல்லது இந்த சம்சார துக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு என்ன வழின்னு கேட்குறோம். குருநாதர்கிட்ட தான் சரணடைகிறோம், குருநாதர்கிட்டக்க போய் தான் வழியை கேட்குறோம். அவர் சொல்கிறார், ஏப்பா நீ இன்னார்னு சொல்லின்றெல்லாம் சொல்லின்னு இருக்கிறிய, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, நீ யார் தெரியுமா, தூய இறைவன்ப்பா நீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாருன்னு வச்சுப்போம், ஏற்றுக்க முடியுமா? அந்த தூய பரம்பொருள் தான்ப்பா நீ, நீ இங்கே யாருக்கிட்டக்க போய் காப்பாத்துன்னு சொல்லி கேட்டுருக்கிறியே, இங்கே ஒன்றை காப்பாத்துறதுன்னா யார் காப்பாத்தணுங்க, நீயே தான் எல்லாமும் மாட்டிருக்கிறியே இப்படின்னு சொல்லி, நீ துக்கம்னு சொல்கிறியே, இங்கே துக்கம்னு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார்னு வச்சுக்குவோம். ஆமாம், குருநாதர் சொல்லிட்டார் இங்கே எனக்கு துக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உடனே ஏற்றுக்குறோமா? ஏற்றுக்க முடியறதில்ல இல்லையா? ஏன், இங்கே அனுபவம் தான் பிரச்சனை. அப்போ நாம் அனுபவம் ஆகிறது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அனுபவம் ஆகிறதுக்கு என்ன வழி? சந்தேகங்களை போக்கிக்கிறது தான் வழி. அனுபவங்களுக்கு தடையாட்டு இருக்கிறது சந்தேகங்கள். இப்போ மெழுகுவர்த்தி சுடும்னு சொன்னால் அதில் சந்தேகம், இப்படி வச்சா சுடுமா, அப்படி வச்சா சுடுமா, இப்படி வச்சா இருக்குமா, அப்படி வச்சா இருக்குமான்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் இருக்கும். கையை பிடிச்சி எடுத்து நெருப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டு சுட்டு தானே கேட்டால் என்ன சொல்லுவான்? சுட்டுது. அது எப்படி இருந்ததுன்னு கேட்டால் சுட்டுதுன்னு தான் சொல்லுவான். அது எப்படி இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் இப்படியான விஷயங்களை சொன்ன உடனவேயே இவருக்கு மகாசேனன் என்ன பண்ணுறான்னா, பகவானே நீங்கள் சொல்லக்கூடியது எதுவுமே எனக்கு ஏற்புடையதாட்டே இல்லை, ஏன்னா இதை நான் ஒரு விபரீத சிந்தனையாட்டே தான் பார்க்குறேன். இந்த விபரீத சிந்தனைனா என்ன அர்த்தம்னா, எப்போ இந்த உடம்பு எடுத்தோங்கிறது நமக்கே தெரியாது, ஏன்னா இந்த ஒரு ஜென்மால இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு உடம்பு தான் எனக்கு தெரியறது. ஆதி காலத்திலிருந்தே நான் என்னென்ன வாட்டி இருந்தேனோ தெரியாது. அப்போ இதுக்கு ஆதியிலேருந்து எனக்கு ஒரு உடம்பு கிடச்சது இல்லையா, அந்த கிடச்ச தேகத்திலேருந்தே நான் என்ன பிடிச்சி வச்சுட்டுருக்கிறேன், இந்த உடம்பு தான் நான் சொல்லி ஒரு அபிமானத்தை வச்சுட்டுருக்கிறேன், இந்த உடம்பு தான் நான் அப்படின்னே சொல்லி பலவிதமான பிறவிகளாட்டு நான் வந்து பழக்கப்படுத்திட்டு வந்தாச்சு. அப்போ எப்படி நான் இந்த தேகத்தோடவேயே பழகி பழகி இந்த தேகம்தான் நான் பழகி வந்தது, என்னாகி போயிருது, அது எனக்குள்ள ஒரு மரத்தினுடைய வேர் எப்படி ஆழமாட்டு ஊடுருவி மண்ணெல்லாம் ஊடுருவி அது மிகுந்த ஆழத்தில் போய் வேறொன்று இருக்குமோ, அதே மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் ஆழமாட்டு ஊடுருவி போய் விரிஞ்சு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாத்திரத்துலேருந்து அது வந்து பிடுங்கி எடுத்து எப்படி என்னால் போட முடியும்? ஏன்னா இந்த மாதிரியான சிந்தனைகள்னால தான் நான் இந்த உடலேங்கக்கூடிய கருத்து மனதில் ரொம்ப ஆழமாட்டு விதைத்திருக்கிறது தான் அந்த விபரீத சிந்தனை. இப்போ இதை நான் எப்படி நான் போக முடியும்? அப்போ கனவு மாயா ஜாலங்களில் தோன்றுபவைகள் இதெல்லாமே இருப்பு இல்லாதவைகள், சில நிமிடங்கள் தான் வந்து போகிறது, ஆனால் நினைவில் இந்த உலகத்தில் எல்லாமே சத்தியமாட்டு நிலைச்சு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இதை எப்படி நான் கனவோடு நான் எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்க முடியும்னு கேட்குறான். மன்னரே கேளும், இது கனவே உண்மையே இல்லை, இதுவும் ஒரு கனவு தான், கனவே ஒரு மயக்கம். அதுபோல் அந்த கனவில் நான் ஒரு பாம்பை பார்த்து பயந்தேன்னு உண்டுமானா அது இன்னொரு ஒரு மதிமயக்கம். அதே மாதிரி இங்க பார்க்கப்படும் பொருள்கள் பார்ப்பவன் இலிருந்து வேறாக எண்ணுவதும் அதை உண்மைன்னு பார்க்கறதும் கூட மனமயக்கம்தான். இந்த உலகை கண்டு மயங்கிய நிலையில இருக்கிறானே அவன் இந்த கனவில் கண்ட காட்சிகளை பொய்ன்னு சொல்றான். ஏன்னா கனவில் இவன் பார்க்கக்கூடிய ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மரம் கனவில் ஒருத்தனுக்கு நிழலை கொடுக்கறது, அந்த கனவில் வரக்கூடிய மனிதர்களுக்கு உணவை கொடுத்து திருப்தி அடைய செய்கிறது, பழங்களை கொடுக்கறது, அந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு மனிதன் அந்த பழங்களை சாப்பிட்டு திருப்தி அடையிறான். அப்போது இதில் என்ன ஆகுறதுன்னா, கனவு பார்க்குற வரைக்கும் அந்த கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய வரை அது உண்மையானதாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது. அந்த கனவு காணுகிற வரைக்கும் அதனுடைய நிலைத்தன்மை பாதிக்கப்படுறதே இல்லை. ஆனால் ஒருத்தன் கனவுலிருந்து விழிச்சு எழுந்ததுக்கு அப்புறமா விழிப்பு நிலையில் அவன் கண்ட கனவுகள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டு ஒரு பாதிப்பை அடைகின்றன. ஏன்னா காணாமல் போயிடுறது. அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறானே அவனுக்கு இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய உலகம் துண்டிக்கப்பட்டு தான் யார் தான் எங்கே இருக்கிறோங்கிறத கூட தெரிஞ்சுக்க முடியாமல் தன்னுடைய உறவுகள் நண்பர்கள் யார் என்னன்னு ஒன்று கூட தெரியாமல் இந்த உலகமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆயிடுறது தூக்கத்தில். அப்போது இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த உலகம் இருப்பற்றதாகவே தானே இருக்குது. இதிலிருந்து இந்த கனவுல பார்க்கறதுக்கும் விழித்து கொண்டு பார்ப்பதற்கும் இருப்பில் எந்த விதமான வேறுபாடுகளுமே இல்லையே. தூக்கத்தில் ஒடுங்கி இருந்த உலகம் விழிப்படைந்தவுடன் மீண்டும் தெரிகிறது. ஆனால் கனவுல முதல் நாள் பார்த்த அதே கனவு மீண்டும் அடுத்த நாள் விடுபட்ட இடத்திலிருந்து வருதா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சா, மறுநாள் விழித்தவுடன் மீண்டும் தோன்றுகிற இந்த உலகம் முந்தின நாள் ராத்திரிக்கு தூங்க செல்வதற்கு முன்னாடி பார்த்து விட்டு தூங்கிய அதே உலகமானு கேட்டால் அதுவும் இல்லைங்கிறது தான் உண்மைன்னு சொல்கிறான். இது எப்படின்னா, ராத்திரிக்கு தூங்கும்போது அடுத்த நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நான் எழுந்திருக்கணும்னு அலாரம் வச்சுப்பான். 6 மணிக்கு நான் எழுந்திருக்கணும், என்னென்ன மாதிரியான வேலைகள் பிளானிங் எல்லாமே போட்டு படுத்துக்கிறோம். காலம்பரை 6 மணிக்கு முன்னாடி 4 மணிக்கே நமக்கு முழிப்பு வந்துடுறது. 6 மணிக்கு செய்யணும்னு 6 மணிக்கு எழுந்திருந்த பிளானிங்ஸ் எல்லாமே போட்டிருந்தது, 4 மணிக்கே பிளானிங் பண்ணிட்டு உட்காந்துட்டுருப்போம். மாறி போயிடுதா? அதே மாதிரி 6:30 நான் இந்த பஸ்ஸை பிடிக்கணும்னு போவேன், ஒன்று அந்த பஸ்ஸு நேரத்தே போயிடும், அல்லது அந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடும், அல்லது அந்த பஸ்ஸு அன்னைக்கு ஆக்சிடென்ட்டாட்டு போயிடும். இவன் பஸ்ஸில் போகணுன்னு நினச்சிட்டு இருப்பான், அன்னைக்கு நடந்து போகிறதாட்டு இருக்கும். எவ்வளவோ மாற்றங்கள் இருக்குது. அப்போது இந்த உலகம் நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. பார்க்கக்கூடிய இந்த மரம் செடி கொடி நீர் நதி எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்குது. எப்படின்னா, ஒரு தண்ணி நீர்நிலையில் இந்த தண்ணியில் நாம் மூழ்கும் பொழுது இருந்த தண்ணி, நாம் முங்கி எந்திருக்கும் பொழுது அந்த தண்ணி இருக்கிறது இல்லை. அப்போ முன்னது கடந்து பின்னது புதிதாக வந்த நீராட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் மலைகளும் கடல்களும் கணத்திற்கு கணம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அடுத்த நொடிக்கு தொடர்ச்சியாக உள்ளது இதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் எந்த பொருளுமே கனவிலேயோ நினைவிலேயோ இங்கே உண்மையிலேயே இல்லையே. அதனால் மன்னா, நீ உன்னுடைய புத்தியினால் தீரமாக விசாரித்து பாரு. கனவிலையும் நனவிலையும் தொடர்ச்சியாட்டு ஏற்படக்கூடிய துண்டிப்பு இந்த ரெண்டிலையுமேயே சமமாட்டு தான் இருக்குது. ஏன்னா கனவு பார்க்கக்கூடியவன் தூங்கி எழுந்திருந்த உடனே கனவு அங்கே அத்து போயிடுறது. இங்கே விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தூங்கும்போது அத்து போயிடுறது. ஆக இங்கே காரிய காரண நிலையில் தொடர்ச்சி இருப்பதா இருக்கிறது. ஏன்னா இங்கே ஒரு காரணமும் இருக்குது, காரியமும் இருக்குது, அதனால் இந்த ஒரு தொடர்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்ன மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, எப்படின்னா காரியமாட்டு ஒரு பானை உருவாவதற்கு காரணமான மண் இருக்குது, அந்த பானை வந்ததுக்கு அப்புறமும் அதே மண் இருக்குது. அப்போ இதனுடைய தொடர்ச்சி இங்கே எங்கே பாதிக்கப்பட்டு இருக்குது? அப்போ பார்த்த மண்பானை, நேற்றுக்கு பார்த்த அதே மண்பானை இன்றைக்கும் அப்படியே தானே இருக்குதுன்னு கேட்கலாம். ஆனா இங்க கனவுல பார்க்கக்கூடிய எல்லாமே விழிப்பு வந்தவுடன் போதிய ஆதாரம் இல்லை. ஏன்னா கனவு பார்த்தவனுக்கு நான் கனவுல நான் இமயமலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றான்னா, விழிப்பு நிலையில நான் கனவுல நான் வந்து இமயமலைக்கு போயிட்டு வந்தேன் இப்படியே சொல்கிறானே வச்சுக்கோ, நான் ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவில் நான் இமயமலைக்கு போயிட்டு வந்தேன், என்னென்ன மாதிரியான காட்சிகளை பார்த்தேன்னு கேட்குறான்னா, அந்த இடங்களில் அந்தந்த விஷயங்கள் இருக்குங்கிறது எல்லாமே ஓகே தான்ப்பா, ஆனால் நீ போய் அனுபவப்பட்டேன்னு சொன்னிய, அதுக்கு என்ன ப்ரூஃப்? எதில் போன? ஃப்ளைட்டில் போனியா? நடந்து போனியா? பஸ்ஸில் போனியா? அப்போ இங்கேருந்து எப்படி போன? அதுக்கு விசாலாம் கிடையாதா? அப்போ அதுக்கு எப்படி போன? எப்படி ஏறின? உனக்கு உடம்புக்கு ஒன்றுமே பண்ணலையா? எத்தனை விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போது கனவில் தோன்றிய அனைத்தும் விழிப்பு வந்தவுடன் போதிய ஆதாரம் இல்லாமையினால் அது பொய்ன்னு சொல்கிறோம். ஆனால் விழிப்பு நிலையில் தோன்றுகிற அனைத்தும் நிலையானதாகவே இருக்கிறது. அவைகளை நான் எப்படி பொய்ன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லையே. அப்படி ஒரு ஆதாரம் இருந்தால் அதைகளை நாம் கனவு மாதிரி அது மறைஞ்சிருக்கணும். ஆனால் விழிப்பு நிலையில் அப்படி எதுவுமே இல்லை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கனவில் பார்த்தது பொய்ன்னு நான் எப்படி அறியப்பட்டேன், பொய்ன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், தூக்கம் முழிச்சு எழுந்திருந்த உடனே அது பொய்ன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. அதே மாதிரி கனவு காணுகிற வரை கனவு காட்சிகள் எல்லாமே எனக்கு உண்மையாட்டே இருந்தது போல நான் நம்புகிறேன். அதே மாதிரி நினைவில் நான் காணுகிற நினைவு காட்சிகள் உண்மையாட்டே தோன்றுவதை, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் போனதையும் அறிய முடிகிறது இல்லையா. அப்படின்னா விழிப்பு நிலையில் பார்க்கக்கூடிய இந்த உலகம் கனவிலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் இல்லாமல் போகிறது இல்லையா. அப்போ அவைகளினுடைய இருப்பை அப்பொழுது அறிவதற்கு என்னால் முடிஞ்சுதா? அப்போ ஒரு சில குறிப்பிட்ட காலம் அந்த உலகம் இல்லை, அதுதானே உண்மை. இதிலிருந்து இந்த கனவிலிருந்து விழிப்படைந்த ஒருவன் அதை பொய் என்று எப்படி கருதுகிறானோ, அதே மாதிரி அறியாமையிலிருந்து விழிப்படைந்த ஒருவன் இந்த நினைவை பொய்ன்னு கருதுகிறான். ஏன்னா இந்த விழிப்பு நிலையில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு உலகம் கனவில் காணாமல் போகிறது, ஆழ்ந்த தூக்கத்திலையும் காணாமல் போகிறது. அப்போ இந்த உலகம் இருந்தது, இப்போ அந்த மண்பானை இருந்தது கூடிய உணரை எனக்கு இல்லையே. இப்போ இருந்தது கரெக்டு, நேற்றுக்கு இருந்தது, இன்றைக்கும் அதே மண்பானை இருக்கே, அப்போ அது மாறவே இல்லையேன்னா, இடையில் நான் வந்து தூக்கத்தில் நான் வந்து வேறு ஒரு உலகத்தில் நான் போய் கனவுலாம் பார்த்துட்டுருக்குறேனே, அப்போ எனக்கு இந்த மண்பானை தெரியலையே, அப்போ அந்த மண்பானை இருக்குங்கிற உணர்வு எனக்கு ஏன் இல்லை? அந்த மண்பானையை பற்றியே எனக்கு சிந்தனையே இல்லை, முதல்ல என்னை பற்றி சிந்தனையே இல்லை, நான் இன்னாருங்கிறத பற்றி உள்ள சிந்தனையே இல்லை, ஆழ்ந்த தூக்கத்தில் ஒட்டுமொத்தமுமே இல்லை. அப்போது இந்த குறிப்பிட்ட காலத்தில் எந்த விதமான இருப்பை, அந்த அதாவது இந்த உலகம் இருக்குங்கிறதுக்குண்டான இருப்பை அறிஞ்சுக்கிறதுக்கு என்னால் முடியலை இல்லையா. அப்போ கனவிலிருந்து விழிப்படைஞ்ச ஒருவன் அதை பொய்ன்னு எப்படி பார்க்குறானோ, அதே மாதிரி இந்த அறியாமையிலிருந்து விழிப்படைந்த ஒருவன் மட்டுமே தான் இந்த நினைவுலகை பொய் அப்படின்னு கருதுகிறான்ப்பா. எப்படி விழிப்பு நிலையில் உணரப்பட்டதோ அவ்வாறே கனவுலையும் ஒரு விஷயங்கள் உணரப்பட்டது. அப்போ கனவை கனவு இருக்கிற வரை உண்மைன்னு கருதுகிற மாதிரி நினைவை நினைவு இருக்கிற வரை உண்மைன்னு கருத முடிகிறது, சரிதானே? ஆனால் கனவு நினைவுங்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் கனவும் கனவுலகமும், கனவில் நாம் பார்க்குறோமே ஒரு உலகம், விழிப்பு நிலையில் நாம் பார்க்குறாமே ஒரு உலகம், இந்த ரெண்டும் வேற வேற இல்லை, இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இந்த கனவு உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை பார்த்து நினைவு உலகத்தில் யாருமே வருத்தப்படுறது இல்லை. அதே மாதிரி நினைவு உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள் ஆழ்ந்த உறக்கத்தில் தெரியறதே இல்லை. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்க முடிகிறது? கனவு, கனவு நிலை, விழிப்பு நிலை, தூக்க நிலைன்னு சொல்கிறோமே, இந்த மூன்று நிலைகள், இந்த மூன்று நிலைகளும் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்ச்சி இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த மூணினுடைய தொடர்ச்சியும் எதனால்? இந்த மனதினுடைய பாவனையினால். அப்போது இதில் கால தேசம் எல்லாமே மாறுபாடாட்டு இருந்தாலும் காணுகிற காட்சியில் இவைகள் எல்லாமே பொய் தோற்றம்ங்கிறத நீ அறிந்து கொள் மன்னா. அதாவது கனவுல கனவு உலகம் சில நிமிடங்கள், நினைவில் நினைவு உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய உலகங்கள் சில மணி நேரங்கள், ஆழ்ந்த தூக்கத்தில் எத்தனை மணி நேரம் இந்த உலகம் அறிய முடியாமல் இருந்ததுங்கிறதே தெரியலை. அப்போ இதிலிருந்தே உண்மையான உலகம்னு ஒன்று சொல்கிறதே நீ இப்போ சொன்னியே, அந்த உலகங்கிறது உண்மையிலேயே இல்லை, அது வெறும் பாவனை தான்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். இதை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா இந்த கண்டமலைன்னு பா சொன்னேனே, இந்த கண்டமலைங்கிறது அளவில் சின்னது தான், அதுக்குள்ள பிரம்மாண்டமான பலவிதமான விஷயங்கள் காட்சிகளை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்க இல்லையா? அது கனவா அல்லது நினைவா? அங்கு ஒரு நாள்னு சொல்கிறது இங்கே 12,000 வருடங்கள் போயிடுச்சு. அப்படி பார்க்குறதுலேருந்தே பாருங்கள், காலமும் நேரமும் காணுகிற காட்சியில் பொய் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்கலையா? அப்போ என்னுடைய பாவனையில் பார்த்து என்னுடைய பாவனையினால் மட்டுமே தான் அந்த அண்ட உலகங்கள் அந்த இடத்துல உருவானது. அதே மாதிரி தான் நினைவு உலகம்னு ஒன்று நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த நினைவில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு விழிப்பு நிலையில் நீங்கள் உணரக்கூடிய இந்த ஒரு உலகமும் பாவனையினால் தான் உருவானது. இந்த பாவனையை அகற்றி விட்டால் கனவு உலகம் போல இந்த நினைவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகமும் மறைந்துடும். அதனால் இந்த கனவில் நீங்கள் பார்த்த இந்த உலகம் மாதிரியே தான் விழிப்பு நிலையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே இந்த ஒரு உலகமும். இதனால் நீங்கள் கவலையை விட்டு விடுங்கள்னு சொல்லிடுறான். உடனே ராஜாவே கேட்குறான், இதை நான் எப்படி கனவு போல் நான் விட்டுற முடியும்? நீ இப்போ கனவு மாதிரி நீங்கள் இதை விட்டுருன்னு சொல்லிட்டே நான் எப்படி நான் விட முடியும்? உடனே முனிவன் வந்து சொல்கிற, இந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பிம்பத்துக்கு ஆதாரமாட்டு இந்த கண்ணாடி இருக்கிற மாதிரி தான் இந்த கனவு நினைவுங்கக்கூடிய உலகத்துக்கு ஆதாரமாட்டு ஆத்மான்னு இருக்குது. இந்த ஆத்மா இல்லைன்னா இங்கே கனவும் தெரியாது நினைவும் தெரியாது. இப்போ கண்ணாடியை பார்த்தா அங்கே கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த பிம்பம் தெரியறது இல்லை, அது எப்படி பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறானோ அதே மாதிரி இந்த ஒரு ஆத்மாவை அறிந்து கொண்டவன் இந்த உலகத்தை பொய்ன்னு பார்க்குறான். இப்படி இந்த உலகத்தினுடைய நிலையாமையையும் இல்லாமையையும் அறிந்து கொண்டு இந்த பொய்யான உலகத்தில் பொய்யான உறவுகளுக்காக பொய்யான அரசன், பொய்யான நான், பொய்யான தேக அபிமானங்கள், இந்த பொய்யான சுகதுக்கங்களை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மையான ஆத்மாவே தான் அனைத்திற்கும் ஆதாரமாட்டு இருக்கிறதுங்கிறத நீர் அறிஞ்சுக்கணும். இப்படி அறிஞ்சிக்கிட்டா உங்களுக்கு துக்கமே இல்லை. நீர் இப்போ பலவிதமான சுகங்களில் நீங்கள் வந்து எல்லாரும் போயிட்டாளேன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதிலிருந்து விடுபடுவதற்கு உண்மையான வழியே இதுதான். ஏன்னா அங்கே அது அப்படி ஒருத்தர் அங்கே இல்லவே இல்லை, அதுதான் உண்மைன்னு சொல்லி அறிவுரைகளை கூறி அந்த ராஜாவை மகாசேன நல்ல நீர் ஆத்மாவே அப்படிங்கிறத புரிய வைக்கிறான். இப்படி புரிய வச்ச உடனவேயே இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்ட உடனவேயே தன்னுடைய சுய விசாரத்தினால இந்த விஷயங்களினுடைய உண்மையை உணர்ந்துக்கிறான். ஆனாலும் சில சந்தேகங்கள் அவனுக்குள்ளே இருக்குது. மேலும் அந்த சந்தேகங்களை தீர்க்கும்படியாட்டு திரும்பவும் முனிபுத்திரன் கிட்டக்க தன்னுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். மீண்டும் இவனுடைய சந்தேகங்கள் என்னவாட்டு இருந்தது, அந்த சந்தேகங்களை எப்படி தீர்வு பெற்றான் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.